الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه بالله أما بعد قد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب الذين آمنوا وعملوا الصالحات طوبى لهم وحسن مآب صدق الله مولانا العظيم عن نعمان بن بشير رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا وإن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسدت الجسد كله ألا وهي القلب متفق عليه ஐ ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம். புனித ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் புனிதமான இல்லத்துக்கு சமூகம் தந்திருக்கின்ற அந்த வல்லவனின் நல்லடியார்களே, பெரியார்களே, அல்லாஹு தாலாவை ரகசியத்திலும் பரகசியத்திலும் பயந்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிகிறேன். அவசியம் அறிந்து கொள்ளுங்கள், உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கிறது, அது சீரடைந்தால் உடலில் இருக்கிற உறுப்புகள் சகலதுமே சீரடை, அது சீர்கெட்டால் உடல் உறுப்புகள் அனைத்துமே சீர்கெட்டு போய்விடும். அவசியம் அறிந்து கொள்ளுங்கள், அது இருதயம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இருதயம் அது சீர் பெற்றால் உடல் முழுவதும் சீர்பெறும், சீர்கெட்டால் உடல் முழுவதும் சீர்கெட்டுவிடும். அது ஒரு தசை துண்டு. இவைகளெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆழமாக அறிந்து சொன்னவைகள் என்பவை இந்த ஹதீஸின் தாத்பரியம். உலக ரீதியாக பார்க்கிற பொழுதும் கை உடைந்து போனால் சிலவேளை மற்ற கை உதவலாம், கால் உடைந்து போனாலும் மற்ற கால் சிலவேளை உதவலாம், கண்ணொன்று போனால் மூக்கு போனால் எது போனாலும் ஏதோ ஒரு விதத்தில் மனிதனுக்கு வாழ்க்கை இருக்கிறது. உறுப்புகள் ஒன்றுமே இல்லாமல் போனாலும் கூட அடுத்த மனிதனுடைய உதவி இருக்கிறது, பிழைத்துக் கொள்ளலாம், எப்படியாவது வாழ்க்கை நடத்திக் கொள்ளலாம். இருதயம் உடைந்து போனால் எந்த மனிதனுக்கும் எந்த அமைப்பிலும் வாழ்க்கை கிடையாது. அந்த இருதயம் எண்ணங்களை வெளிப்படுத்துகிற காரணத்தினால் அதற்கு உள்ளம் என்று ஒரு பெயர் இருக்கிறது. சில வேளைகளில் நாம் தவறு செய்கின்ற பொழுதெல்லாம் நம்மை அச்சுறுத்துகின்ற, சுட்டிக்காட்டுகின்ற ஒரு தன்மை அதனிடத்தில் இருக்கிற காரணத்தினால் அதற்கு மனசு என்றும் சொல்லுகிறோம். வேறு சில சந்தர்ப்பங்களிலே ஆத்மா என்றும் நப்சு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளம் என்றாலும் மனசு என்றாலும் இதயம் என்றாலும் ஒன்றுதான். அதனுடைய செயல் வடிவங்களை பொறுத்து அதனுடைய பெயர் மாறுபடுகிறது. ஆக இதயம் என்பது கெட்டுப்போனால், உடைந்து போனால் மனிதனுடைய வாழ்க்கை ஸ்தம்பித்து போய்விடுகிறது. இந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். உலக அமைப்பிலும் அப்படித்தான் அந்த இருதயம் இருக்கிறது. ஆத்மீக கண்கொண்டு பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? நீங்கள் உடல் உறுப்புகளினால் செய்கின்ற எந்த ஒரு காரியங்களும் எந்த விதத்திலும் பிரயோசனம் தரா, உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருக்கும் வரை. அது சீராக இருந்தால்தான் உங்களுடைய செயல்பாடுகளும் சீராக இருக்கிறது என்று பொருள். அது சீர்கட்டு போனால் உங்களுடைய எந்த செயல்பாடுகளையும் அங்கீகரிப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. சதை துண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொன்னார். அல்லாஹு தஆலா அவனுடைய படைப்பில் மனித உறுப்புகளில் எலும்போடு சேர்ந்து படைக்கப்பட்டிருக்கிற உறுப்புகள் இருக்கின்றன. வெறும் சதை துண்டுகளாகவே படைக்கப்பட்டிருக்கிற உறுப்புகளும் இருக்கின்றன. பெரும்பாலும் மனிதனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாமே எலும்போடு சம்பந்தம் இல்லாமல் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. மூளை, நாவு, இருதயம் இவைகள் முக்கியத்துவம் பெறுகின்றவைகள். இந்த மூன்றையும் அல்லாஹு தஆலா எலும்பு இல்லாமல் படைத்திருக்கிறான், தனியே சதைகளாக படைத்திருக்கிறான் என்னும் பொழுதும் கூட இந்த மூன்றுக்கும் மிகவும் உச்சகட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாடை எலும்புகளின் ஊடாக அல்லாஹு தஆலா நாவை பாதுகாத்து தந்திருக்கிறான். மண்டையோட்டின் மூலமாக மூளை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. விலா எலும்புகளுக்கு ஊடாக இருதயம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மனித உறுப்புகளிலேயே கடினமான எலும்புகள் என்று இவைகளெல்லாம் பெயர் பெற்றவை. ஏன் இவ்வளவு பாதுகாப்பு இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ரசூலுல்லாஹ் சொன்னார், இன்னல் ஷைத்தானில் உம்மத்தன் இப்னி ஆதம் இன்னலில் மலக்கில் உம்மா. மனித பிறப்பு படைக்கப்படுகிற பொழுதே ஷைத்தானுடைய தொடுகையோடும் அவனுடைய தொடர்போடும் தான் அது படைக்கப்படுகிறது. கூடவே ஒரு மலக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடம்பில் இரத்தம் எங்கெல்லாம் ஓடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் சைத்தானுடைய தொடர்பு இருக்கவே செய்யும். கூட்டி கழித்து பார்த்தால் இரத்தம் உற்பத்தியாகிற இடமும் இரத்தம் சப்ளை பண்ணப்படுகிற இடமும் இருதயம்தான். சைத்தான் ஒட்டுமொத்தமாக அங்கேயே சம்மணம் கோரி உட்கார்ந்து விடுகிறான். அதனால்தான் இருதயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சொன்னார். சதை துண்டு எலும்புகளோடு படைக்கப்படவில்லை, விரும்பியவாறு வளைத்தெடுக்கலாம். அங்காலையும் வேலை செய்யும், இங்காலையும் வேலை செய்யும். சைத்தானிற்கு ஆட்கொண்டு விட்டால், சைத்தான் அந்த இருதயத்தை 100% ஆட்கொண்டு விடுகிறான் என்றால் அவனுடைய எந்த செயல்பாடுகளுமே நல்ல செயல்பாடுகளாக இருக்க முடியாது. முகம் பார்க்கிற கண்ணாடிக்கு இருதயத்தை ஒப்பிடுகிறார். சில வேளைகளிலே நாம் நமது பிம்பத்தை பார்க்கிற பொழுது, நமது வடிவத்தை பார்க்கிற பொழுது, கண்ணாடி பரிசுத்தமானதாக இருக்கிற பொழுது நமது காட்சிகள் எல்லாமே தெளிவாக தெரியும். நாம் பார்க்கிற சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் மூச்சுக்காற்று அதிலே பட்டுவிடுவதுண்டு. மூச்சுக்காற்று பட்டுவிடுகிறது என்றால் பிம்பங்கள் சரியாக தெரிவதில்லை, தெளிவில்லாமல் இருக்கும். ஆனாலும் மூச்சுக்காற்று பட்டுவிட்டால் சில சந்தர்ப்பங்களில் அந்த மூச்சுக்காற்றை துடைத்துவிட்டு பார்ப்பதற்கு வழி இருக்கிறது. துடைத்துவிட்டு பார்த்தோமேயானால் பழையபடி தெளிவாக இருக்கும். அப்படி இல்லை, அதை கண்டுகொள்ளவில்லை என்னும் பொழுது கரைபடிந்து போய்விடுகிறது. காலப்போக்கிலே எந்தவிதமான பிம்பங்களும் அந்த கண்ணாடிக்குள் தெரிவதில்லை என்று ஆகிற பொழுது அதை தூக்கி வீச வேண்டிய நிலை ஆளாகும். இதே போன்றதுதான் இருதயம். சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சமாக இருக்கிற பொழுது அதை விட்டு விலகி நிற்கிறோம் என்றால் பழையபடி நல்ல இதயமாக அதை மாற்றிக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக அதற்குத்தான் அடிமைப்பட்டிருக்கிறோம் என்றால் காலப்போக்கில் இந்த கண்ணாடியை போன்று தூக்கி வீச வேண்டிய உள்ளமாகத்தான் அது போய்விடுகிறது. ஏனென்றால் சைத்தான் என்ன சொல்லுகிறானோ அதற்கு 100% கட்டுப்படுகிற உள்ளமாக அது மாறிப்போனால் ஒருபொழுதும் அது பிரயோஜனப்படுத்திவிட முடியாது. ஆக அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அதனுடைய அழகு சில சந்தர்ப்பங்களில் தெரிவதே கிடையாது. ஏனென்றால் வயிற்றிலே நெருப்பும் வாயிலே சிரிப்பும் வைத்துக் கொண்டு பேசுகின்ற பக்குவம் மனித சமுதாயத்துக்கு இருக்கிறது. பொருள் என்ன? உள்ளே ஒன்றிருக்கிறது, வெளியே வேறொன்று இருக்கிறது. அந்த உள்ளே இருப்பதை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் அந்த மனிதன் இருக்கிறான் என்பதுதான் அதற்கு பொருள். ஆக இருதயத்துக்கு 100% ஒரு மனிதன் கட்டுப்பட்டு விடுகிறான் என்றால் அதிலிருந்து அந்த மனிதனை மீட்டெடுக்க முடியாது. அதுவும் குறிப்பாக சைத்தானுக்கு அடிமைப்பட்டு போய்விடுகிறது என்றால் எண்ணங்கள் மொத்தமுமே மோசமான எண்ணங்களாகத்தான் இருக்கும். பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிக்கக்கூடாது, மனிதனாக கற்பனை செய்து கொண்டு சொன்ன ஒரு பழமொழி. பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிக்கக்கூடாது, குடித்தால் கள்ளு குடிப்பதாக அதற்கு பொருள். மனித மனசு அப்படித்தான் நினைக்கிறது. அப்பொழுதுதான் அந்த மனித மனசிலிருந்து கசர் ஆரம்பமாகிறது, கரை ஆரம்பமாகிறது. பனைமரத்துக்கு கீழே இருந்து குடிப்பது பாலாக இருக்கக்கூடாதா என்று சிந்திக்கிற பக்குவம் எப்பொழுது ஒரு உள்ளத்துக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் அது பரிசுத்தத்தை நோக்கி போகிறது என்று பொருள். பனைமரத்துக்கு கீழே இருந்து குடிப்பது அது வெண்மையாக இருக்கிற காரணத்தினால் அது கள்ளாகத்தான் இருக்கும் என்ற முடிவுக்கு ஒரு மனிதன் வருகிறான் என்றால் மனசு அவனை தீமையின் பால் இழுத்துக் கொண்டு செல்லுகிறது என்று அதற்கு பொருள். ரமலானுடைய காலத்திலே பகல் பொழுதிலே யாராவது ஒரு மனிதர் ஓட்டலுக்குள்ளே போய் வருகிறார், அந்த மனித மனசு சொல்லுகிறது நோன்பு பிடிக்கவில்லை ஓட்டலுக்குள்ளே போய் வருகிறார். அவருக்கும் அந்த முதலாளிக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கும், அந்த தொடர்பின் காரணமாக அவசரமாக சந்திக்க வேண்டிய தேவை இருந்திருக்கும், அதனால் அவர் சந்தித்துவிட்டு வந்திருக்கிறார், ஏதாவது கொடுக்கல் வாங்கல் தேவைகள் இருக்கும் என்று ஒரு மனசு நினைக்க தொடங்கினால்தான் அது நல்ல பாதையில் பயணிக்கிறது. அப்படி இல்லாமல் இப்படித்தான் கருதுகிறது என்றால் தீய பாதையை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறது. உடனடியாக அந்த தீய எண்ணங்களை கண்ணாடியை துடைப்பது போன்று துடைத்துவிட வேண்டும். அப்படி இல்லை என்றால் காலப்போக்கில் அதுதான் நமது எண்ணங்களாக ஆகி அதே போன்றுதான் நமது வாழ்க்கையும் அமைந்து போய்விடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ராவின் பொழுது மக்காவிலிருந்து வந்த முஹாஜிரீன்கள் எல்லோருக்கும் மதீனத்து அன்சாரிகள் எல்லா பணிவிடைகளையும் செய்தார். போதாக்குறைக்கு அவர்களுக்கு என்னென்ன தேவைப்பாடுகள் இருந்ததோ அவை அனைத்தையும் தெளிவாக நிறைவு செய்து கொடுத்தார். வாலிப பருவத்திலே இருக்கிறவர்களுக்கெல்லாம் மனைவிமார்களை பெற்றுக் கொடுத்தார். வசதி வாய்ப்புகள் இல்லாமல் எளியவர்களாக வந்திருந்த சஹாபாக்கள் எல்லோருக்கும் தங்களுடைய உடைமைகளை பகிர்ந்து கொடுத்தார். இதை கேள்விப்பட்ட சிலர் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வர தொடங்கிவிட்டார். காசு கொடுக்கிறார்களாம், பொண்ணு கொடுக்கிறார்களாம், சொத்து சுகங்கள் கொடுக்கிறார்களாம் என்ற கேள்வி மக்கத்து வாசிகளிடம் பிரபலமானதன் பின்னால் எல்லோரும் ஹிஜ்ரத் என்று தொடங்கிவிட்டார். அதில் மிக பிரபலமானது உம்மு கைஸ் என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எப்படியும் ஹிஜ்ரத்து போய்விட வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹ்வோடு மிகவும் மஹப்பத் வைத்திருந்த ஒரு பெண்மணியாகவும் இருந்தார். இளம் யுவதி, மக்காவிலே அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ணிக் கொள்ள முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வோடு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போக வேண்டும் என்று சொல்லிவிடுகிறான். அவனுக்கு கவலையோ கவலை, அவனை பற்றி கவலைப்படவில்லை. மதீனாவுக்கு வந்து விடுகிறார், அவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. சரி, நானும் ஹிஜரத்து வருகிறேன், நான் ஹிஜரத்து வந்தாலாவது நீ என்னை கல்யாணம் பண்ணிக் கொள்ளுவாயா? ஆம், செய்து கொள்ள. ஹிஜரத்து வருகிறார். இதுபோன்று ஆளாளுக்கு ஹிஜரத்து வர தொடங்கிவிட்டார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காதுக்கு செல்லுகிறது. சொன்னார்கள், ஃபமன் கானத் ஹிஜரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபமன் கானத் ஹிஜரத்துஹு இலா துன்யா யுஸிபுஹா அவ் இம்ரஅத்தின் யங்கிஹுஹா ஃபஹிஜரத்துஹு இலா மாஹாஜர இலை. ஒவ்வொருவருடைய மனசில் என்ன இருக்கிறது அதற்கு ஏற்ற மாதிரி கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான். அல்லாஹுக்கும் ரசூலுக்குமாக ஹிஜ்ரத்து வந்தவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹும் ரசூலும் கடைசி வரைக்கும் பாதுகாவலாக இருப்பார். துனியாவை பெற்றுக் கொள்ள வேண்டும், சொத்து சுகங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் ஹிஜ்ரத்து வந்திருக்கிறார்களோ அவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். அத்தோடு அவர்களுடைய தேவை முடிந்து விடுகிறது. அல்லாஹு தாலா அவர்களை பற்றி ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கல்யாணம் பண்ண வேண்டும் என்று யார் யாரெல்லாம் ஹிஜ்ரத்து வந்தார்களோ அவர்கள் கல்யாணம் பண்ணிக் கொண்டார்கள். அத்தோடு அவர்களுடைய பிரச்சனை முடிந்து போய்விடுகிறது. அவர்களுக்கும் அல்லாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எண்ணத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் அவர்களுக்கு கூலியாக கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மிக பிரபலமாக பேசப்படுகிற ஹதீஸுகளில் ஒன்று. எண்ணத்துக்கு ஏற்பதான் கர்மங்கள் இருக்கின்றன என்று பாடசாலைகளிலும் கூட குழந்தைகளுக்கு இதை படிப்புகிறார். ஆக கல்பு என்ன நினைக்கிறது என்பதைத்தான் தீர்ப்பாக நாம் கொள்ளுகிறோம். உடல் என்ன செய்கிறது என்பதை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ லா யன்ஸுர் இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாக்கின் யன்ஸுருல்லாஹ இலா குலூபிக்கும் வ அஅமாலிக்கும். அல்லாஹு தஆலா ஒருபொழுதும் உங்களுடைய தோற்றங்களை, உங்களுடைய சொத்து சுகங்களை எப்பொழுதும் பார்ப்பதில்லை. உங்களுடைய கல்பு, உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறான். அது சுத்தமாக இருக்கிறது என்னும் பொழுது அதற்கு ஏற்ற கூலியை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். எப்பொழுதும் நீங்கள் எதை மறைத்தாலும் மறைக்காவிட்டாலும், இதையெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்களோ அதையெல்லாம், எதையெல்லாம் நீங்கள் பேசாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் அல்லாஹு தஆலா பார்க்கிறான். அல்லாவே சொல்லுகிறான், அவருடைய கல்புகளிலே இல்லாத ஒன்றைத்தான் அவர்கள் வெளியிலே வாயினால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கல்பில் வேறொன்றிருக்கிறார். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய கல்பை கட்டுப்படுத்த முடியாத நிலை, தன்னுடைய இருதயத்தை கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வந்துவிடுகிறதோ அந்த மனிதன் தோல்வி கண்டவர். ஏனென்றால் 100% சைத்தானுக்கு ஆகிரம், சைத்தானுக்குள் ஆட்கொள்ளப்பட்ட அந்த இருதயத்தை ஒருபொழுதும் மீட்டெடுக்க முடியாது. அது செத்துப்போன இருதயமாகத்தான் கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் செத்துப்போன இருதயத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார், எவனுடைய பாவங்கள் அதிகரித்து போய்விடுகிறதோ அவனுடைய கல்பு செத்து போய்விடும். பாவங்கள் அதிகரிப்பதற்கு முக்கியமான காரணமே சைத்தானுடைய வழிகாட்டல் என்பது எல்லோருக்குமே தெரியும். சைத்தானுடைய அடக்குமுறைக்கு ஒரு கல்பு ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டால், சைத்தான் 100% அந்த கல்பை ஆட்கொண்டிருக்கிறான் என்றால், அதிலிருந்து ஒரு மனிதன் வெளியே வருவதென்பது சாதாரணமான நிகழ்வு கிடையாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாத் உலகத்திலே வீரர்களோடு நீங்கள் உங்களுடைய எதிரிகளோடு மோதுகிறீர்களே, அதுவல்ல வீரம், அதுவல்ல ஜிஹாத். கெட்டுப்போயிருக்கிற உங்களுடைய உள்ளத்தை நல்லவழிப்படுத்துவதற்காக உங்களுடைய ஆத்மாவோடு போராடுகிறீர்களே, அதை போன்ற ஜிஹாத் உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. ஏனென்றால் ஜிஹாதின் மூலமாகத்தான் அதை திருப்ப முடியும். சாதாரணமாகவெல்லாம் அந்த கல்பை நமது எண்ணத்தின்பால் திருப்பிவிட முடியாது. சைத்தானுக்குள் ஆழ்பட்ட இதயம் ஜிஹாதின் மூலமாக மாத்திரம்தான் மீட்கப்படலாம். மிக கடுமையான என்ன செய்ய வேண்டும், பொறுமை, கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமை காக்க வேண்டும். ஆத்மா என்ன சொல்லுகிறதோ அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும். அது சாதாரணமான பணி இல்லை. வாபிசார் அலி அல்லாஹு தாலான்ஹா என்ற ஒரு சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூல் அல்லாஹ், எப்பொழுதுமே உங்களுக்கு பக்கத்திலே இருக்க முடியாது, சில வேளைகளிலே வெளியே போகிற சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நல்லது எது கெட்டது என்பது எது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறியக்கூடிய ஒரு நல்ல வழியை, இலகுவான வழியை எங்களுக்கு சொல்லித்தந்தால் அதன்படி நாங்கள் செயல்படலாமே என்று கேட்டார். யா வாபிசா, மிக நல்லதொரு கேள்வியை கேட்டிருக்கிறாய். இஸ்தஃப்தி கல்பம், உன்னுடைய உள்ளத்தை கேள். இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார். உன்னுடைய கண்களை மூடிக்கொள், உன்னுடைய நெஞ்சிலே கையை வை, உன்னுடைய பார்வையை உள்ளே அனுப்பும், நீ செய்யப்போகிறதை நினைத்து பார். உன்னுடைய கல்பு சாந்தமாக இருக்கிறதென்றால், அமைதியாக இருக்கிறதென்றால் செய்யலாம், அது புண்ணியம்தான். மாறாக உன்னுடைய கல்பு எங்கோ ஒரு மூலையில் முள்தைக்கிறது என்றால், சஞ்சலத்தில் இருக்கிறது என்றால், சலசலப்பை உண்டாக்குகிறது என்றால், அந்த காரியத்தை நீ செய்யாதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாபிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார். எல்லோருக்கும் தான். ஆக ஒரு நல்ல காரியம் தீய காரியம் என்பதை மிக இலகுவாக புரிந்து கொள்ளுகின்ற இடமே அந்த இருதயம்தான். ஒரு சொட்டு போலாவது ஈமான் இருக்கிறது என்றால், ஒரு மூலையில் கொஞ்சம் ஈமான் அந்த கல்புக்குள் இருக்கிறது என்றாலும், நாம் செய்கிற தவறுகளை உடனுக்குடன் சுட்டிக்காட்டுகிறது. உறுத்துகிறது. அதனால் அதற்கு மனசு என்று ஒரு பேர். நல்ல விஷயங்களை செய்கிற பொழுதெல்லாம் இதயம் சந்தோஷப்படுகிறது, தவறான காரியங்கள் செய்யப்படுகிற பொழுதெல்லாம் கஷ்டங்களுக்குள்ளாகிறது, இருதயம் கூட கஷ்டப்படுகிறது, நோய்வாய்ப்படுகிறது, துன்பப்படுகிறது. அதிலிருந்து அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஈமானோடு எப்பொழுதுமே கல்பை இணைத்துத்தான் அல்லாஹு தஆலா பேசுகிறான். உடலோடு இணைத்து ஒருபொழுதும் பேச வேண்டும். கல்பு என்ற வார்த்தை வருகிற பொழுதெல்லாம் ஈமானோடு அது தொடர்புபடுகிறது. ஈமான் கல்பிலே போய் இறங்க வேண்டும். கல்பிலே இறங்குகிற பொழுதுதான் அது ஈமான். கல்பு வேறு ஒன்று நினைத்துக் கொண்டிருக்கிறது, உடல் முழுவதும் வேறொன்று செய்கிறது என்றால், அந்த உடல் செய்வது நல்லதாக இருந்தாலும் கல்பு அதற்கு மாற்றமாக நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், உங்களுடைய உடல் ரீதியான எந்த செயல்பாடுகளையும் அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. உடல் சீராக இருந்தால் மாத்திரம்தான், இந்த உள்ளம் சீராக இருந்தால் மாத்திரம்தான் அல்லாஹு தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறார். நிறைய இடங்களில் குர்ஆன் வசனங்கள் அதிகமான இடங்களை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுகிறது? கல்புகளோடு இணைத்து ஈமானை பேசுகிறது. ஈமான் என்றாலே அது கல்புக்குள் தான் போய் நுழைய வேண்டும். கல்பில் ஈமான் என்ற பிரகாசம் சேர வேண்டும். இதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்லித்தருகிறார். அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்கள், கல்பு நாம் மிக பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய ஒரு பொருள். அதுதான் நமது வாழ்க்கை, அதுதான் நமது சுவர்க்கம். நாம் எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதையெல்லாம் நிறைவு செய்யக்கூடிய பொருளே அதுதான். அது சுத்தமாக இருக்கிற பொழுது, பரிசுத்தமாக இருக்கிற பொழுது. நாம் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள் என்று அழகாக சொல்லலாம். அது பரிசுத்தப்படுவது எப்படி? நான் இப்பொழுது சொன்னது போன்று பொறுமை. கல்பு ஒன்று சொல்லுகிறது என்றால் அதை செய்துதான் தீர வேண்டும் என்பது மனித ஆத்மாவினுடைய விதியாகி போன. நஃப்ஸ் என்ன சொல்லுகிறதோ, ஆத்மா எதை சொல்லுகிறதோ அதை செய்தே ஆக வேண்டும் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. நல்லது கெட்டது என்பதெல்லாம் பிந்தித்தான், அவனுடைய உள்ளம் உறுத்திக் கொண்டிருக்கும். இதை செய்யாதே செய்யாதே என்று சொல்லிக் கொண்டிருக்கும். அப்பொழுதும் அதை செய்வதற்கு அந்த மனிதன் துணிந்து விடுகிறான். அதை செய்யாமல் இருப்பதற்கு தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக முக்கியம். அந்த கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் என்பதுதான் பொறுமை. பொறுத்து போக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையை அந்த கல்புக்குள் ஊட்டுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கல்பு மிக பிரகாசமாக ஆகிறது. காபிர்கள் முஸ்லீம்கள் எல்லோருக்கும் ஒன்றுபோல் கிருபை செய்யக்கூடியவன் அல்லாஹ். ரஹ்மானுக்கு இப்படி ஒரு கருத்து இருக்கிறது. துனியாவிலே வாழுகிற காபிர்களாக இருந்தாலும் மூமின்களாக இருந்தாலும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்பவன் அல்லாஹ். அதனாலே அவனுக்கு ரஹ்மான் என்று பெயர். மூமின்களுக்கென்று விசேஷமாக கிருபை செய்கின்ற வாய்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூமின்களுக்கென்று மாத்திரமே அவன் செய்வான், அதுவும் ஆஹ்ராவில். அதற்காக ரஹீம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், என்னிடத்தில் நீங்கள் உதவி தேட விரும்பினால், காபிர்கள் அல்ல மூமின்கள், மூமின்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே தேடுகிற மிகப்பெரிய உதவி என்பது சுவர்க்கம். அதுதான் அவர்களுடைய தேவை. இந்த சுவர்க்கம் என்ற தேவையை ஒரு மூமின் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் என்றால், அல்லாஹு தஆலாவிடத்திலே அவன் எப்படி கேட்க வேண்டும், அதற்குரிய தகுதி தராதரங்கள் என்ன என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, நம்மை பார்த்து, மூமினானவர்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, என்னிடத்திலே உதவி கேட்கிற பொழுது பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு உதவி கேளுங்கள். இந்த ரெண்டு தகுதி தராதரம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் தான் சுவர்க்கத்தை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க முடியும். சுவர்க்கத்தை பற்றி என்னிடத்தில் கேட்கின்ற அருகதை உங்களுக்கு இருக்கிறது. அதிலும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன் அல்லாஹ மஹஸ்வாபிரி, அல்லாஹு தஆலா எப்பொழுதும் பொறுமையாளர்களுடன் தான் இருக்கிறான். பொறுமையாளர்கள் என்றால் கல்பு சுத்தமானவர். பொறுமை என்பது கல்போடு தொடர்பட்ட ஒரு விஷயம். கல்பு சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடுதான் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா சொல்லித்தருகிறான். ஆக கல்ப் அல்லாவுக்கு வேண்டப்பட்ட ஒன்று, அல்லாஹ் பார்க்கின்ற ஒன்று, ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகின்ற ஒன்று, அவனை அளவிடுகின்ற கருவியே அவனுடைய கல்ப். எனவே அந்த கல்பு எப்படி ஒரு மனிதனுக்கு மிக அத்தியாவசியமானது என்பதை அல்லாவே சொல்லுகிறான் என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். மனச்சாட்சி எல்லோருடைய வார்த்தையிலும் வரும். ஏனென்றால் ஒரு மனிதன் தப்பு செய்கிற பொழுதெல்லாம் அவனை தட்டி கேட்கிற பொருள் அது. நீ தப்பு செய்திருக்கிறாய், தௌபா செய்துவிடு, தப்பு செய்திருக்கிறாய், தௌபா செய்துவிடு, அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கும். திருப்பி அந்த தப்புக்குள் போகாதே. ஏனென்றால் மனிதனுடைய உடம்புக்குள் மலக்குகளையும் தானே அல்லாஹு தஆலா சாட்டியிருக்கிறான். அவர்களுடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்க தன்னுடைய வழிக்குள் இழுப்பதற்கு சைத்தான் முயன்று கொண்டிருக்கிறான். சில சந்தர்ப்பங்களிலே சைத்தான் வெற்றி பெறுவது உண்டு. வெற்றி பெற்றுவிட்டான் என்றால் அந்த கல்பை திருப்பி நம்மளுடைய பக்கம், மலக்கனுடைய பக்கம் திருப்பி எடுப்பது என்பதுதான் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அதற்குத்தான் ஜிஹாது செய்ய வேண்டும். அந்த ஜிஹாது தான் உலகத்திலே பெரிய ஜிஹாத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மனசு அலை பாய்ந்து விட்டால், நேர் வழியை விட்டும் தவறிப்போய்விட்டால் அதை ஒருபொழுதும் திருப்பி எடுக்க முடியாது. உடனுக்குடன் அதற்குரிய சிகிச்சைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிக்கடி சொல்வார், ஜத்திது ஈமானக்கும் வநவ்விரோ குலூபக்கும் பிகவுலி லா இலாஹ இல்லல்லாஹ். பாழ்பட்டு போன இருதயம் சுத்தமான இருதயமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ஈமான்களை அடிக்கடி புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஈமான்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்றால் கல்புகளை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதை பிரகாசமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பிகவுலி லா இலாஹ இல்லல்லாஹ், அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் உங்களுடைய கல்புகளை பிரகாசப்படுத்தும். அதிலே இருக்கக்கூடிய கரைகளை அகற்றும். அதிலே பட்டிருக்கின்ற மூச்சுக்காற்றுகளை துடைத்துவிடும். அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் கல்புக்குள் ஏற்றுங்கள். நாவினால் அல்ல, கல்பினால் அதை நினைத்து பாருங்கள். உங்களுடைய கல்பு ஒளிபெறும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார். கல்பு ஒளிபெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு, இலகுவாக மொழிவதற்கு ரொம்ப இலகுவான விஷயமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை எப்பொழுதுமே அவனுடைய சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று ஒரு மனிதன் உள்ளத்தால் நினைப்பது ஒன்றும் பெரிய காரியமில்லை, நினைப்பதில்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு மனிதனுடைய அடிப்படை. மௌத்தாக்கள் சக்ராத் ஹாலில் இருப்பவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருப்பவர்கள் கலிமா சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டு. சில வேளைகளில் சொல்லுங்கோ சொல்லுங்கோ என்று சொல்லிக் கொடுக்கவும் செய்வார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள், பக்கத்திலே உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். சக்ராத் வேதனையில் இருக்கிற ஆளை பார்த்து சொல்லு சொல்லு என்றெல்லாம் சொல்லாதீர்கள். அவருடைய வாய் சொல்லுவதற்குரிய இயலாமையில் இருக்கக்கூடும். முடியாத சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் அவருடைய கல்பு எண்ணிக்கொண்டே இருக்கும். அவருடைய கல்பு கலிமா சொல்லிக் கொண்டிருக்கும். அதை விட்டும் அவர் ஒருபொழுதும் மாறமாட்டார். எனவே நீங்கள் அனாவசியமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்று ஒரு சக்ராத் வேதனையிலே இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து வற்புறுத்த வேண்டியதில்லை. அவனுடைய கல்பு நீங்கள் சொல்ல சொல்ல, நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள், அவனுடைய கல்பு அதை நினைத்துக் கொண்டே இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இப்படியெல்லாம் இருக்கிறது. இருதயம் அதற்கும் நோய் இருக்கிறது. மன அழுத்தம் என்று சொல்லுகிறோம். மன அழுத்தம் இரண்டு காரணங்களினால் ஏற்படுகிறது. ஏமாற்றம், இழப்பு. ஏமாற்றங்களின் மூலமாகவும் இழப்புகளின் மூலமாகவும் தான் ஒரு மனிதனுடைய மனசு அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஏமாற்றங்களை அவனாக ஏற்படுத்திக் கொள்ளுகிறான். இழப்புகள் என்பது மனித சமுதாயத்தில் இயல்பானது என்ற எண்ணப்பாட்டை ஒரு மனிதன் கொண்டிருப்பான் என்றால் இழப்புகள் ஒருபொழுதும் அவனுக்கு பெரிதாக தெரிய மாட்டார். இழப்புகளை தாங்கிக் கொள்ளுகின்ற சக்தி அவனுக்கு இல்லாமல் போவதற்குரிய காரணமெல்லாம் இழப்பு ஒன்று இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனை அவன் உள்ளத்தில் இல்லாமல் இருப்பதுதான். இது எல்லாவற்றுக்கும் காரணமாக என்ன சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் இதன் மூலமாக உங்களுடைய உள்ளம் மன அழுத்தத்துக்கு உள்ளாகுமாக இருந்தால் அல்லாஹு தஆலாவை நினையுங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான். அலா பிதிக்ரில் அங்கேயும் அவசியம் அறிந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முலகத்தன், அவசியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும் இருதயத்தை பற்றி. அல்லாஹ் சொல்லுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், அவசியம் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலாவை நினைத்துக் கொண்டே இருங்கள், உங்களுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். அல்லாஹ் சொல்லுகிறான், மன அழுத்தங்கள் பறந்து போய்விட வேண்டும் என்றால் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுங்கள், எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருங்கள், சொல்லிக் கொண்டிருங்கள் அல்ல, நினைத்துக் கொண்டிருங்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் அந்த மொழியில் சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும் நவ்விரு குலூபக்கும் பிக்கவுலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு அந்த அமைப்போடு உங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டே இருங்கள், அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். சைத்தானுடைய எந்த விதமான செயல்பாடுகளிலும் உங்களுடைய உள்ளத்தை ஈடுபடாமல் பாதுகாக்கலாம். உள்ளத்துக்கு அடிபணியாதீர்கள், உள்ளத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள், உள்ளம் உங்களை கட்டுப்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு உண்டாக்கி விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருவார். துஆ கேட்கிற பொழுதும் கூட ரசூலுல்லாஹ் அடிக்கடி துஆ கேட்பார், யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்பி. கூடவே அனஸர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூட இருந்து கேட்பார்கள், யார் ரசூலுல்லாஹ், உங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் ஈமான் கொண்டிருக்கிறோம், இதற்கு பிற்பாடும் நாங்கள் வழிதவறி போய்விடுவோம் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹு தஆலா எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எந்த கல்பை திருப்புவான் என்று சொல்லிவிட முடியாது. எனவே கல்பு என்பது எந்த நேரத்தில் திரும்பும், எந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா திருப்பி விடுவான் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அடிக்கடி உங்களுடைய துஆக்களிலே அடிக்கடி நாம் கேட்கிறோம், எல்லா துஆக்களிலும் எல்லா தொழுகைகளிலும் அந்த துஆக்களிலே நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் குலூபனா அலா தீனிக்க, இதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கல்பு ஒளிபெறுவதற்கு, உங்களுடைய கல்பு உங்களுடைய தீனின் மீது ஸ்திரமாக இருப்பதற்கு அடிக்கடி இந்த துவா பிரார்த்தனையை செய்து கொள்ளுங்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கல்பு இருதயம் மனசு உள்ளம் இவையெல்லாம் நல்ல சிந்தனைகளோடு செயல்பட வேண்டும். தப்பான எண்ணங்களை ஒருபொழுதும் நமது ஆத்மாவுக்குள் ஏற்படுத்திவிடக்கூடாது. அடுத்தவர்கள் தப்பே செய்கிறார்கள் என்றாலும், யதார்த்தத்திலே அவர்கள் தப்பு செய்கிறார்கள் என்றாலும், இதை போல பனைமரத்துக்கு கீழே இருந்து பால் குடிப்பது சரியா தவறா என்பது வேறு பிரச்சனை. அதற்கு கீழே இருந்து பால் குடிப்பவனை பார்த்து கள்ளு குடிக்கிறான் என்று நினைக்கிறோமே, அந்த நினைப்பிலிருந்து விடுபடுங்கள் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். ஒருவேளை அவன் குடிப்பது கள்ளாக இருந்தாலும் நீங்கள் அதை பாலாக நினையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்பொழுதுதான் உங்களுடைய உள்ளத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த அளவுக்கு உள்ளம் மனிதனை விட்டு அவனுடைய சிந்தனை செயல்பாடுகளை விட்டு அப்புறப்பட்டு போய்விடுகிறது என்றால், அதற்கு பின்னால் அந்த மனிதன் அதை சரி கட்டுவதென்பதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதென்பதும் மிக கஷ்டமான பணி என்பதை அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நமது இதயம் பாதுகாக்கப்பட வேண்டும். நமது இதயத்துக்கு இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியக்கூடாது. நமது இதயத்துக்கு அல்லாஹ் ரசூலை தவிர வேறு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. மாற்று எண்ணங்கள் சிந்தனைகளை உட்புகுத்த ஆரம்பித்தோம் என்றால், பின்பு அதை அதிலிருந்து கலட்டுவதென்பதும் அதற்கு பின்னால் அதை நேர்வழிப்படுத்துவதென்பதும் மிக கஷ்டமான காரியம் என்பதை மாத்திரம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தாலா உங்களை ஒருபொழுதும் பார்ப்பதில்லை, உங்களுடைய செயல்பாடுகளை பார்ப்பதில்லை, உங்களுடைய உள்ளங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு தீர்ப்பு தரப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அந்த முயற்சிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. எங்களுடைய தாய் தந்தையர்களின் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்களையும் உன்னுடைய அருள்படி வாழ்வதற்கு அருள் புரிவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.